الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى أصل الأمور. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أطرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஜேசனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய புதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவமும் தகாது நமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சபகுங்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவது மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சமாதானமும் எங்கெல்லாம் உண்டாவதாக. எல்லோரும் அறிவுலகம் மருந்துக்கு பின்னால் மேலான ஜென்மத்திற்கு துவக்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தோஷங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும், தனிமை இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பாரதியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், தெளிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான கவலையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைவோடும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்து பற்றிக் கொள்கிறேன். எனவே இந்த உலகிலே எல்லாருமே பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாள் அல்லாஹ் முத்தகீனுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து எனக்கு அருள் செய்வானார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சில இடங்களை சிறந்த இடங்களாக, சில நகரங்களை சிறந்த நகரங்களாக ஆக்கியிருக்கிறார். அந்த வகையிலே மக்கா, மதீனா, பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய பல நகரங்களை அல்லாஹ் சிறந்த நகரங்களாக, சிறந்த இடங்களாக உலகிலே ஆக்கியிருக்கிறார். ஏனைய மசீதிகளிலே சொல்லக்கூடிய கொள்கைகளை விட, ஏனைய மசீதிகளில் செய்யக்கூடிய அமல்களை விட, அந்த பள்ளிவாயில்களிலே அந்த பகுதிகளிலே செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் பெருமதியை, சிறப்பை, அதிகமான நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே
எமக்கு தெரிந்த ஒரு விடயம் தான், அரபு உலகிலே பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான், பலஸ்தீனுடைய பூமிக்காக பலஸ்தீனுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற செய்தி நாம் எல்லோரும் அறிந்த விடயம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரிரு மாதம் அல்ல ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடராக இடம்பெற்று வருகின்ற அந்த போர், தொடராக இடம்பெற்று வருகின்ற அந்த யுத்தம், அன்பான உடையவர்களே, அதிகமாக பலஸ்தீனுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இறுதியான வந்த ரமலான், அந்த ரமலானிலே உள்ளவருக்கு கூட வழி இல்லாத நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டு வெறும் புற்களை போட்டு அதற்குள்ளே தண்ணீர்களை ஓட்டி கஞ்சி காய்ச்சி அதனை கொண்டு நோம்பு பிடித்து அதனை கொண்டு நோம்பு துடிக்கின்ற நிலை. அது மாத்திரமல்ல, நாம் எல்லாம் அங்குமிங்கும் சுற்றி ஆடைகளை எடுத்தோம், ஒன்று இரண்டு உடுப்பல்ல பல உடுப்புகளை எடுத்தோம். என்னாளுடைய முதல் நாள், என்னாளுடைய இரண்டாம் நாள் சிப்புக்கென்று வெவ்வேறு வகையான ஆடைகளை எடுத்தோம். ஆனால் அந்த சமூகமோ ஆடை இல்லாமல் இறுதி பயணம் கூட தன்னுடைய அந்த கப்பலுடைய ஆடை கூட இல்லாத நிலையிலே இரத்தங்கள் படைந்த நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் பருவான ஐந்து நேரங்கள் சொல்லுகிறோம், அந்த சமூகம் தினந்தோறும் ஆறு நேரங்கள் சொல்லுது கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷத்து பின்னாலும் அவர்கள் ஜனாசாவுடைய தொழுகையை சொல்லுது கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தாய் இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தால் தாய் இல்லை, உறவு இருந்தால் தனக்காக ஆறுதல் செல்வதற்கு இன்னொரு உறவு இல்லை என்பதெல்லாம் ஒரு உற்பத்தான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நண்பான உறவுகளே, இன்னொரு கலையான செய்தி என்ன தெரியுமா? வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட அங்க வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கெமிக்கலும் அதே போன்று அந்த சமூகத்தை அழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற வெளியில் மருந்துகளும் நஞ்சு வாயுக்களும் நிறைந்த சுகாதாரமற்ற ஒரு பூமியாக அந்த பகுதி காணப்படுகிறது. வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுகிறது. எந்த பகுதியை பார்த்தாலும் அங்கே பிணங்கள் நாசம் அடுக்கின்ற அளவுக்கு, நாசம் அடிக்கின்ற அளவுக்கு சில பகுதிகள் மாறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த பலஸ்தீனுடைய பெருமதி, பலஸ்தீனுடைய சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய மகத்துவம், அதனுடைய வரலாறு என்ன என்று நானும் நீங்களும் அறிய வேண்டிய கடமை பார்த்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே முத்துபாவிலே அது சம்பந்தமான சில தன் குறிப்புகளை, அது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமல் நினைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பகுதியை சொல்லக்கூடிய தொழுகையுடைய பெருமதியை சொன்னார்கள், தொழுகைகளை விட ஆயிரம் தொழுகைகளுக்கு இங்கு அங்கு தொழக்கூடிய தொழுகை மற்ற பள்ளிகளில் தொழக்கூடிய ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்தது என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானால் சொல்லல்லாகு அறிவர் சொல்ல சொன்னார். அன்பானவர்களே, பலஸ்தீனிலே அல்லாஹ் பல வளங்களை வைத்திருக்கிறான். பல வளங்கள் நிறைந்த பூமியாக பலஸ்தீனுடைய பூமி இருக்கிறது. நபிமார்கள் அதிகமானவர்கள், 80 வீதம் அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பூமியாகத்தான் இந்த பலஸ்தீனுடைய பூமி இருக்கிறது. நபிமார்கள் வாழ்ந்த இடம் அதர்த் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பைத்துல் ரஹ்ம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அங்குதான் பிறந்தார்கள். அதர்த் இப்ராஹிம் அலைஹி ஸலாம், அதர்த் யாகூப் அலைஹி ஸலாம், மற்றும் போன்ற பல நபிமார்கள் அங்கே பிறந்திருக்கிறார்கள். அங்கே இன்னும் பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய தலைநகராக இருக்கின்ற புனித குதுஸ் நகரம் மிகவும் பெருமதியான நகரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் தொழுகையிலே முன்னோக்கி தொழுகின்ற இன்றைய காபத்துல்லா, இந்த காபத்துல்லாவுக்கு முன்னதாக நானும் நீங்களும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததிகளை முன்னோக்கி தொழுகிற இடம் அந்த பலஸ்தீனுடைய அந்த பொது நகரத்தை நோக்கித்தான் அவர்களுடைய தொழுகை கிபிலாவாக இருந்தது. சுமாராக இஸ்லாமிய வரலாற்றிலே 17 மாதங்கள் முஸ்லீம்களின் முதல் கிபிலாவாக அது இருந்து வந்திருக்கிறது என்று வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த பள்ளியை கூட ஹலர் சுலைமான் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் மூலமாக அந்த மஸ்ஜித் கட்டப்படுகிறது. அதுவும் ஹலர் சுலைமான் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஜின்கள் மூலமாக அந்த மஸ்ஜிதுடைய பணியை கட்டி முடிக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த பள்ளி வாயில் மிகவும் பெருமதியான பள்ளி வாயிலாக உலகத்திலே காணப்படுகிறது. அதனால் தான் அந்த மஸ்ஜிதற்காக இன்றும் எங்களுடைய சமூகம் எங்களுடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை விட ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? மஸ்ஜிதுடைய பணி நிறைவடைவதற்கு முன்னால் ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒரு வருடம் ஜனாதாவாக இருந்து ஒரு வருடம் மையத்தாக இருந்து அந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிகளை ஜின்கள் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், எங்களை கண்காணிக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் அந்த கட்டிடங்களை கட்டி முடிக்கின்ற வரைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அந்த அசாவை தன்னுடைய அந்த ஊன்றுகோலை ஊண்டிய நிலையில் இருந்தார்கள். சுமாராக ஒரு வருடம் ஆகின்ற போதுதான் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அதிகமானவர்களே அவர்கள் குத்தியிருந்த அந்த ஊன்றுகோல் அதனை கரையான் அரைக்கிறது, அரைத்து அது அப்படியே கீழே விழுகிறது. அப்போதுதான் ஜின்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு பிரியாவிடையே கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே அவர்கள் தன்னுடைய வாழ்வை அங்கே அல்லாஹ் எடுத்துக் கொண்டார். ஆனால் மஸ்ஜிதுடைய பணி நிறைவேறவில்லை. அந்த மஸ்ஜிதுடைய பணி நிறைவேற வேண்டியதற்காக அல்லாஹ் அந்த ஜின்களுடைய பார்வையிலே ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்காணித்திருப்பதை கொண்டு காட்டினார். எனவே இந்த உலகத்தை மையத்தாக இருந்து ஒரு வருடம் ஆற்றினார் ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள். அப்படியான ஒரு அற்புதத்தை கூட அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருந்தார். நபிமார்களுடைய உடலை எந்த மண்ணும் தின்னாதே. அன்பானவர்களை நபிமார்களை குறித்த ஒரு அற்புதமாக அல்லாஹுக்கு மகானு தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார். மாதல்ல அலா மௌதிஹி இல்லா தாஃபத்துல் அர்தி காஃபிர் மின் அஹப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மௌத்தை தாஃபத்துல் அர்த், அதாவது கரையான் போன்ற அந்த ஒரு உயிரினம் அரித்து அதன் மூலமாக அவருடைய அந்த அசா அவர் சுத்தி இருந்த அந்த ஊன்றுகோலை விழுந்து அதன் ஊடாகத்தான் ஜின்கள் இவருடைய மௌத்தை அறிந்து கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பயணம் எங்களுக்கு தொழுகை விதியாக்கப்படுவதற்கு இணக்கான கருத்தாவாக இருந்த பயணம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான காட்சிகளை கண்டு அந்த காட்சிகளை எல்லாம் நிதர்சனமாக எங்கள் சமூகத்துக்கு எடுத்து காட்டி சமூகத்துக்காக வழிகாட்டிய அந்த பயணம், அந்த பயணத்தோடு சம்பந்தப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியுடைய பெயரை நபிமார்களோ சஹாபாக்களோ எந்த மனிதர்களாலோ வைக்கப்படவில்லை. அந்த பெயரை அல்லாஹ் தான் வைத்தார். குர்ஆனில் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. அல்லாஹ் தொடர் குர்ஆனுடைய ஆயத்துகளை சொல்கிறான். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்ராவுடைய பயணம் அழைத்து சென்றோம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றோம் என்ற செய்தி அல்லாஹ் கட்டம் கட்டமாக அங்கே விளங்கப்படுத்துகிறார். எதை சொல்ல வருகிறேன் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் அது அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பெயராக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முழு உலகையும் எடுத்துக்கொண்டால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான் எல்லா நபிமார்களுக்கும் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இமாமத் செய்தார்கள் பார்வைகளே. அதுவும் ஒரு அற்புதமாக இருக்கிறது. அந்த நகருக்கு அந்த புனிதமான பலஸ்தீன் மண்ணுக்கு கொடுத்த சிறப்புகளிலே அதுவும் மிக பிரமாண்டமான மிக முக்கியமான மிகவும் அதாவது போற்றத்தக்க புகழுக்குரிய ஒரு சிறப்பாக அந்த சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே இந்த சமூகம் அல்லாஹுவை வழிபட வேண்டும், அல்லாஹுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அமைத்த முதல் ஆலயம் தான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது இன்ன அவ்வல பைத்தில் முமியாலின்னாஸில்லதீ பிபக்கத முபாரக, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், கனியமானவர்களே அந்த கஅபத்துல்லாஹ் இந்த சமூகம் வழிபடுவதற்காக வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட மக்கா என்றால் மக்காவின் பழைய பேருதான் மக்கா. பின்னர் அந்த மாற்றப்பட்டு மக்கா அந்த மக்காவில் அமைந்திருக்கின்ற கஅபத்துல்லாஹ் முதல் ஆலயமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களா அல்லாஹு தஆலா இந்த சமூகம் வழிபடுவதற்காக பல பள்ளிகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறான். அந்த வகையில் தான் பலஸ்தீனுடைய அந்த மண்ணும் பலஸ்தீனுடைய அந்த மஸ்ஜிதும் இமற்காக அமைக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாம் உலக போரின் பின்பு இஸ்லாத்தின் எதிரிகள் பலஸ்தீன் சில பகுதிகளை ஆக்கிரமித்து சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் அநேகமானவர்களை கொண்டு போய்த்தார்கள். உலக வரைபடத்தில் 1948 ஆண்டுக்கு முன்னதான உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கிடையாது. அந்நாடவர்களை பலஸ்தீன் என்ற ஒரு நாடுதான் இருந்தது. அது அந்த இஸ்ரேல் குளித்திருக்கின்ற நாட்டையும் சேர்த்து பெரிய ஒரு பகுதி பலஸ்தீன் நகரமாக இருந்தது. 1948 ஆண்டுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த பலஸ்தீனிலே வளங்கள் நிறைந்த மிகவும் செழிப்பான இரு குடியேற்றத்துக்கு உகந்த இடங்களை அங்கே குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். கனிமானவர்களே, இருக்க இடங்குறுங்கள், தங்குவதற்கு இடங்குறுங்கள், உண்ண வழியில்லை குடிக்க நீரில்லை என்று கெஞ்சி விழுந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த எமது சமூகம் இறுதியிலே நாட்டையும் கொடுத்து இறுதியிலே தன்னுடைய உயிரையும் கொடுத்து உடனடிகளையும் கொடுக்க வேண்டிய நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1948 இஸ்ரேலிய குடியரசில் உருவாக்கப்பட்ட போது 700,000 பலஸ்தீன மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எந்த அளவென்றால் பலஸ்தீனுடைய அந்த மக்கள் அங்கு மிக செழிப்பான இடங்களில் அவர் குடியிருக்கவில்லை. கூடாரங்கள் அமைப்பு முகாம்கள் அமைப்பு வசதி அற்ற இடங்களில் தான் அங்கே அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 1948 அந்த இஸ்ரேல் குடியேற்றம் உருவாக்கப்படுகின்ற போது சுமாராக 700,000 பலஸ்தீன மக்கள் அங்கிருந்து வெளியேற்றினார்கள். கனிமாவர்களே, இதுதான் வரலாற்றிலே வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் வறுமை மிகவும் கவலையான ஒரு நிகழ்வாக, பலஸ்தீனிய வரலாற்றிலே மிக மிக கவலையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே நக்பா என்று அழைப்பார்கள். நக்பா என்றால் பேரழிவு ஆபத்து என்ற பொருள். இந்த பேரழிவு அந்த நக்பா அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுதான் அப்படியே தொடர சென்று முஸ்லீம்கள் இறுதியிலேயே மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைக்கு அங்கே மாறினார்கள். 1948 மே மாதம் 14 சியோனிச அமைப்புகள் இஸ்ரேல் குடியேற்றத்தை இஸ்ரேல் நாடு என பிரகடனம் செய்தது. 1948 மே மாதம் தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. அதுவும் வெறுமனே 14 சியோனிச நாடுகள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த நாடை பிரகடனப்படுத்துகிறது. பிரகடனப்படுத்துகின்ற போது எந்த ஒரு அரபு நாடும் அந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்ப்பு தெரிவித்தது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறுதியிலே பல விமர்சனங்களுக்கு பின்னால் அப்படி அந்த நாடு அங்கே பல விமர்சனங்களுக்கு பின்னால் அவர்கள் அந்த விழா பிடியோடு இருந்து அப்படியே அந்த நாடு மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று அவருடைய ஆக்கிரமிப்பு நிறைவேறவில்லை. 1948 அந்த மே மாதத்துக்கு முன்னதாக April 9 அதாவது 21 இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். ஆயுதங்களை தாங்கிய இஸ்லாத்தின் விரோதிகள் சுமாராக 120 பேர் நுழைந்து அங்கிருந்த சிறியதொரு குடியேற்றம், சுமார் 600 குறைவான மக்கள் இருந்த ஒரு குடியேற்ற பகுதி, அப்படி அந்த 600 பேரையும் கொண்டு குவித்து இரத்த கரையாக அங்கே மாற்றி நின்றார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லதார்களே, அது மாத்திரமல்ல எங்கிருக்கிற மக்களே வங்கிட்டு விளக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி அவருடைய வரலாறு நடுவிலும் அவர்கள் செய்த அநியாயங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம். அன்பான அல்லாஹுவின் நல்லதார்களே, வேதம் மிக்க சகோதரர்களே, எனவே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், நாம் இன்று அந்த பலத்தினுடைய பெருமதியை வழங்காமல் இருக்கிறோம். குர்ஆனை பிறட்டி பாருங்கள். குர்ஆனை மூன்றாவது சூரா, சூரத்து ஆல இம்ரான், ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது. சூமார் 200 ஆயத்துக்களை கொண்ட சூரா. உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள் கண்ணியமானவர்களே, ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன் தான். அன்பாளர்களே, அவருடைய அன்பு மகள் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த பலஸ்தீனுடைய பகுதி என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. திரு இப்ராஹிம் அங்கே அவருடைய காலம் கழிந்தது. அல்லாஹு தஆலா அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகளை பேசியிருக்கின்றான். அந்த நபிமார்கள் அதிகமானவர்கள் வாழ்ந்த புனித பூமிதான் அந்த பலஸ்தீனுடைய பூமியாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல எங்களுடைய இமாம் துறையிலே மிகப்பெரியவரோ மார்க்க மேதை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததும் பலஸ்தீனில் தான். பலஸ்தீனில் இன்று நாங்கள் காஸா என்று சொல்லுகிறோமே, அது அரபியிலே கஸ்ஸா என்று அழைப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் அந்த காஸா கஸ்ஸா என்று அழைக்கக்கூடிய இடம் தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்கமே, 7 வயதிலே மூலம் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த சிறந்த ஒரு ஹாஃபிஸ், 9-10 வயதுகளிலே மூவத்தாம் மாலிக்கை மரணம் செய்து அதை அடுத்து 11-12 வயதுகளிலே ஹிஃப்ஸ்துறையுடைய முக்கியமான நூல்கள் மசாயிர்களை மரணம் செய்து திரு குர்ஆனிலே மார்க்க தீர்ப்பு கொடுக்கின்ற ஒரு மார்க்க மேதையாக மாறினார்கள். அன்பானவர்களே, அந்த பெரிய மார்க்க மேதை உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த நகரம் ஈண்டெடுத்த பொன்னான ஒரு மண் அது பலஸ்தீன் மண் என்றால் அது நிகராக முடியாத காலவர்கள். அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான மார்க்க அறிஞர் தான், நாம் எல்லாம் அதிகமாக கலைக்கின்ற குர்ஆனுக்கு அடுத்ததாக மிக பிரபலியமான அதிகரணமாக இருக்கின்ற ஸஹீஹுல் புகாரி. ஸஹீஹுல் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு கிரந்தம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரி இந்த கிரந்தத்துடைய விரிவுரை தான் ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரி என்றால் கண்ணியமானவர்களே, புகாரியுடைய விரிவுரை நூலுக்கு பேருதான் ஃபத்ஹுல் பாரி என்று அழைக்கப்படும். கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனுடைய ஆசிரியர் தான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் அஸ்கலான் என்று சொல்லக்கூடியவர், அது பலஸ்தீன்ல தான் இருக்கு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய மார்க்க வீதி பிறந்த இடம் இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதக்கூடிய மிகப்பெரிய மார்க்க மேதை உருவான இடம் அது பலஸ்தீனுடைய மண், அந்த புனித மண்ணிலிருந்தான். அது மாத்திரமல்ல அந்த அறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுமார் 170 மேற்பட்ட நூல்கள் அரபு நூல்களை தொகுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். எனவே அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான பல வரலாற்று குறிப்புகளை, பிற வரலாற்று நிகழ்வுகளை, எங்களுடைய ஆள் மனதிலே தொடரக்கூடிய பல நிகழ்வுகளை தந்திருக்கின்ற பூமிதான் அந்த பலஸ்தீனுடைய பூமியாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீரன்மிக்க சகோதரர்களே, இன்று அந்த பலஸ்தீனுடைய பூமி இரத்தக்கரைகளாக மாறி இன்று மக்கள் வாழ்ந்தாலும் அங்கே சரியான காற்றோட்டம் இல்லாத ஒரு நிலை, சரியான உணவு இல்லாத ஒரு நிலை, தாய் இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தால் தாய் இல்லை, தாயும் பிள்ளையும் இருந்தால் இருக்க வீடு இல்லை, இருக்க வீழ்ந்தால் தொழில் இல்லை, கனிமான இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் அந்த சமூகம் கடந்த ரமலானை மாத்திரமல்ல தற்போது அவருடைய வாழ்வாதாரத்தை கணித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலும் கவலையான செய்தி பலஸ்தீனுடைய பகுதிகள் ஏதோ ஒரு வகையிலே அல்கானிப்புகள் குறைந்த பகுதியாக இருந்தாலும் அதாவது மிகவும் ஆபத்தான மிகவும் கவலைக்கிடமான நிலைமையாக அது மாறியிருக்கும். ஆனால் அந்த போராளிகள் அந்த என்னுடைய உறவுகள் இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இந்த கனிமாவை ஏற்றிருக்கிறோம், இந்த கனிமாவை ஏற்றிருக்கிறோம் என்பதற்காக, அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம் என்பதற்காக எங்களை தாக்குகின்றீர்களா? கண்ணியமானவர்களே, அதற்காக வேண்டி அவர்கள் ஈமானை விடவில்லை. அவருடைய ஈமான் அதிகரிக்கிறது. அங்கே தாக்குதல் நடத்த நடத்த யுத்தம் மும்புறமாக நடக்க நடக்க அவருடைய ஈமான் கூடிக்கொண்டுதான் போகிறதானவர்களே, இங்கு ஒரு நிலைமை அப்படி ஏற்பட்டால் எங்களுடைய ஈமானின் நிலை எப்படி இருக்கும்? நினைவேகான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்கான துவா செய்ய வேண்டிய கடமை பாடலை நான் நீங்கள் இருக்கிறோம். அவருடைய பாதையில் தான் அவர்கள் அரபிகள், பலஸ்தீன் அரபிகள், சவுதி அரபிகள் என்று சொல்வோம், வெளியானவர்கள் அவருடைய பாசையில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பாசையில் தான் ஹதீஸ் இருக்கிறது, அவருடைய பாசையில் தான் கனிமானவரை நானும் நீங்களும் அந்த அரபில் தான் பெயரையும் வைக்கிறோம். அதான் சொல்ல வேண்டுமா? அரபு தெரிய வேண்டும், தொழிற்க வேண்டுமா? குர்ஆன் தெரிய வேண்டும், மார்க்க சட்டம் தெரிய வேண்டும், பெயர் வைக்கிறோமா? அது அரபியத்தான் பெயர் வைக்கிறோம். அன்பானவர்கள், நாங்கள் வேண்ட வேறு தேவையான பாசையில் எழுதி கொண்டாலும் எங்களுடைய மூலதனம் பெறப்பட்டது அரபிலிருந்தான். எனவே அவர்கள் அரபிகள், நாம் எல்லாம் அஞ்சலிக்கும், நாம் எல்லாம் குர்ஆனை விளங்கி படித்தவர்கள், நாம் எல்லாம் ஹதீஸை விளங்கி படித்தவர்கள், ஆனால் அவருடைய பாசையில் தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. எனவே அவர்கள் ஏராளமாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, ரமலானுடைய காலங்கள் வந்தால் அரபிகள் மூலமாக ஏராளமான ஈத்தம்பளம், இன்னும் பல உணவுப் பொதிகள், இன்னும் ஏராளமான அவருடைய நன்கொடைகள் இந்த நாட்டுக்கு வந்து சேர்கிறது. முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த நகரத்திலே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய பூமின மக்களுக்கும் அவருடைய நலவுகள், அவருடைய சந்தோஷங்கள், அன்பளிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே அதனால் தான் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால், இன்று நாங்கள் பொறுக்க முடியாதை போல இங்கு உள்ள மாற்று மத சகோதரர்களும் அவருடைய கஷ்டங்களை பங்கெடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான தைரியமாக துணிந்து அவருடைய சொந்த பணங்களிலே ஒரு தொகை பணத்தை, லட்சக்கணக்கான பணங்களை அவர்களுக்காக அங்கே அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அஜமிகளாக இருக்கின்ற, அஜமிகளாக இருக்கின்ற நானும் நீங்களும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அரபிகளுக்கு உதவி செய்திருக்கான். அரபிகள் எப்போது எங்களுக்கு உதவி செய்தால் அஜமிக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அஜமிகளாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். துஆக்கள் கேட்கிறோம், அதற்கு அப்பால் அவர்களுக்கு செய்ய முடியுமான பண உதவிகள் உங்களால் முடியுமாக இருந்தால், அவர்களுக்காக திறக்கப்பட வங்கி கணக்குகள் தேங்கிய அரசு கூட அவர்களுக்காக தனி பிரத்தியமான வங்கி கணக்குகளுடைய திறப்பை ஏற்படுத்தி அங்கே பணங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த வழியங்கள் எங்களால் முடியுமாக இருந்தால் அந்த தர்மங்களை நீங்கள் கொடுத்து அந்த கஷ்டங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், அந்த கஷ்டங்களிலே நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அது பெருமதியான சுதக்கா, இக்கட்டான காலகட்டங்களை கொடுக்கக்கூடிய தர்மம், பெருமதியான தர்மம். என்பானவர்களே, ஒரு மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியாக இருக்கின்ற போது கொடுக்கின்ற தர்மத்தை விட தேவைகள் பூர்த்தியாகாத நிலைமையிலே, உணவுகள் பூர்த்தியாகாத நிலைமையிலே, ஆலைகள் இல்லாத நிலைமையிலே கொடுக்கின்ற தர்மம் அது பெருமதியானது. எனவே அந்த தர்மத்திலே உங்களால் முடியுமாக இருந்தால் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை வைத்திருக்கிறான். எனவே சுதக்கா என்ற அமல் பெருமதியான ஒரு அமல். ரமலானுடைய காலங்களை அள்ளி கொடுத்தோம், யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, யாரும் ஒடுக்கி போட்டு வைக்கவில்லை, அதிகமாக கொடுத்தோம். கொடுக்காமல் யாரெல்லாம் தடுத்துக் கொண்டார்களோ அல்லாம அவர்களை கொடுக்காமல் தடுத்துக் கொள்வான். யாரெல்லாம் கொடுக்காமல் முடிச்சு போட்டார்களோ அல்லாம அவர்களை கொடுக்காமல் முடிச்சு போட்டு விடுவான். கனிமானவர்களே, யாரெல்லாம் கொடுக்காமல் காற்று போக்கு சொன்னார்களோ அல்லாம அவர்களை கொடுக்காமல் விட்டு விடுவான். எனவே கொடுக்கின்ற போது நிச்சயமாக அது வளரும், அது நிச்சயமாக பல இரட்டிப்பாக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலே தருவார். நாங்கள் கொடுக்கின்ற தர்மம் எல்லாம் அது ஒரு சேமிப்பு தான். நாளை மறுமை நாளை அல்லாஹ் கண்டிப்பா அதை தந்து விடுவான். நாங்கள் கொடுக்கின்ற தர்மம் எல்லாம் அது அல்லாஹுக்கு கொடுத்த கடன், அல்லாஹ் அதை நிச்சயமாக திருப்பி மறுமையிலே தந்து விடுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி சந்தேகம் வந்துவிட்டால் எங்களுடைய ஈமானிலே கோளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுத்ததை அல்லாஹ் பல மடங்காக ஆக்கி கொடுப்பவன். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10000 ரூபாய் தருகிறார். நாங்கள் 10000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1 லட்சம் தருகிறார். நாங்கள் 1 லட்சம் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10 லட்சம் தருகிறான். அதானவர்களே, மறுமையிலே கொடுத்த பணம் கிடைக்கும் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹ் வல்லாயி முசீபத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பான், வந்த சோதனைகளை அப்புறப்படுத்துவான், வர இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் சுலமாக்குவான். இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சோதனைகள் வராமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும் என்பவர்களே, சாதாரணமான சின்ன ஒரு நோய் வந்துவிட்டால் பல 100 ரூபாய்களை நாங்கள் செலவழிப்போம். இன்னொரு சேனலுக்கு போனால் பல 100 ரூபாய்களை செலவழிப்போம். அன்றில் ஒரு சகோதரி நோய் விசாரிக்க சென்றேன். அவரோ நோயாளி கனிமானவர்களே, அவர் கீழி வருத்தம் உள்ள ஒருவர், அவருடைய கால்களிலே 4 விரல்களை அமைக்க வேண்டிய ஒரு நிலை. சுமாராக 500 லட்சம் பணம் கொடுத்து 4 விரல்களை காலுடைய விரல்களை அகற்றினார். ஆனால் அவரால் வாழ முடியவில்லை, அங்கும் இங்கும் நடக்க முடியவில்லை. அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர் கட்டிலோடுதான் காலத்தை கழிப்பார். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அந்த நேர்மத்தை அகற்றுவதற்காக 500 லட்சம் பணம் தேவைப்படுகிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்னதொரு நோய் வந்துவிட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் அந்த நோய்க்கு அதாவது வைத்தியம் செய்வது போதாது. எனவே அல்லாஹுக்கு அதிகமாக பிரார்த்தியுங்கள். சிவா அல்லாஹுடன் தான் வரணும். கனிமானவர்கள் அல்லாஹ்தான் ஆரோக்கியத்தை பெற வேண்டும். பெரிய சோதனைகள் அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான வாசியங்கள் என்ன வேண்டுகோளை உங்களுக்கு இருக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், மத்தியிலே சில அரபு நாடுகள் குறிப்பாக துபாய் போன நாடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என் அளவென்றால் நேற்று கூட பப்ளிக் அறிவித்தல் வந்தது, அந்த துபாயுடைய ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்ற நிலை. என் அளவென்றால் உள்ளக பயணங்கள் மாத்திரம் அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. வெளியிடங்களில் வரக்கூடிய அந்த பிளைட் அங்கே தற்காலிகமாக நிறுத்தப்படுகிற அளவுக்கு, மிக வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளங்கள். கண்ணியமானவர்கள் சுமாராக இதுவரைக்கும் சுமாராக 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொண்டு சுமாராக 1000கணக்கான மக்கள் அங்கே காணாமல் போயிருக்கிறார்கள். நிறைய வீடுகள் சேதமாக இருக்கிறது, வாகனங்கள் நிறைய வெள்ளங்களை அடிக்கப்பட்டு போயிருக்கிறது. முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகள். இனி வெப்பாளர்களை முழு உலகிலும் வாழக்கூடிய மக்களுக்காக கண்டிப்பாக அவனுடைய துவாக்கிலே ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளும். நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய துவாக்களை தட்ட மாட்டான். ரமலா நோமை நல்ல முறையை நோக்கி அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களாக நாங்கள் ஆகி நாங்கள் 1 வாரம் 2 வாரம் 2வது ஜும்மாவை சந்திப்போம். இணைப்பாளர்களே, துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுடைய தாய் தாப்பனை மறந்து விடாதே. உங்களுடைய தாய் தாப்பன் கீழே அதனால் தான் அல்லாஹ் உங்களை மத்தியிலிருக்க வைத்திருக்கிறான், நீர காலத்திலும் மத்தியிலிருக்க வைத்திருக்கிறான். துவா கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தாய் தாப்பனுக்கு துவாவை கேட்டதற்கு பின்னால் கையை கீழே விடுங்கள். துவா கேட்கின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் தாய் தாப்பனுக்கு துவா கேட்காமல், பெற்றோருக்கு துவா கேட்காமல் உங்களுடைய கைகளை கீழே போடாதீர்கள். அப்படி போட்டால் நீங்கள் நன்றி கட்டவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் கீழேறிகள், நல்லவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். அதனால் தான் நீங்களும் கொடுத்து வைத்தல்லா அவங்களை சத்துக்கே வைத்திருக்கிறான், ஈரோடு வைத்திருக்கிறான், மார்க்கத்தோடு வைத்திருக்கிறான். இணைப்பாளர்களை கையேந்தக்கூடிய சந்தர்ப்பங்களே மிக முக்கியமாக அந்த தொலைவாசுகளை கூறி அல்லாவை புகழ்ந்து தொலைவாசை கூறி முக்மினான ஆண்கள் பெண்களுக்கு துவா செய்து அதே போல உங்கள் உலகில் உள்ள மக்களுக்கும் துவா செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக பெற்றோருக்கும் துவா செய்து இறுதியிலே துவாவை கொடுக்கின்ற போது தலவாசி அல்லாவை புகழ்ந்து துவாவை முடியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய துவாக்களை ஏற்று அதற்கு பிரதிபலனை தருவான். எனவே வல்லவர் அல்லாஹ்வுக்கு மகானமுத்தாலா உலகில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை பேரழிவுகளில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதிலும் குறிப்பாக பலஸ்தீனுடைய பகுதி, அதிலும் காசாவுடைய பகுதி மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாவா அங்குள்ள நிலைமைகளில் சீராக்கி தருவாயாக. யாவா ரத்த கரைகள் இனிமேலும் போவதை விட்டும் அந்த நாடையும் முழு உலகத்தையும் நீ பாதுகாத்துடுவாயாக. யாவா இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்களை எங்களை உடனே அறிந்தவன் யாவா, அவர்களுக்காக நான் அவர் துவா செய்யவில்லை. யாவா நீ எதை அவர்களுக்கு நாடியிருக்கிறாயோ அதை நீ செய்வாயாக. யாவெல்லாம் ஒரு உலகில் வாழக்கூடிய மக்கள் சுபீட்சமாக நிம்மதியாக வாழ நீ அனுபவம் செய்வாயாக. ரமலானுடைய காலங்களில் பக்குவமாக இருந்தோம். அந்த பக்குவம் குழந்தையினுடைய வாழ்க்கையில வளரி கிருபை செய்வாயா. கஷ்டப்படக்கூடிய மக்கள், பலத்தினுடைய மக்கள், இன்னும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு பண உதவிகள் செய்யக்கூடிய கூட்டத்தினைகளை சேர்த்துக் கொள்வாயாம. இப்போது அவர்களுக்கு துவாக்கியக்கூடிய கூட்டத்தினைகளை சேர்த்துக் கொள்வாயாம. யாரும் அந்த ஊர்ல வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், இதற்கு நிரந்தரமாக அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்துக் கொள்வாயாக. இந்த துவாவை தரிசனம் கிருப்பையை கொண்டு ஏற்றுக் கொள்வாயாக.